ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம திரிபுர ரகசியம் அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதில் இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். திரிபுர ரகசியம் அப்படிங்கும்போதே அதுக்குள்ளவையே எல்லாமே அடங்கிடுச்சு. திரிபுரையோட ரகசியம், திரிபுரையின் ரகசியம். இது திரிபுரையின் ரகசியம்னா, திரிபுரையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ திரிபுரையினுடைய ரகசியம் என்ன? அப்போ திரிபுரைங்கிறது யாரு இல்லையா? திரிபுரைன்னா மாயாதான் திரிபுரை, மாயை தான் திரிபுரை அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து சொல்கிறது. சரி, அப்போ மாயை தான் திரிபுரை அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்ன? ஏன்னா மாயைங்கிறது காரணமாட்டு இருந்து காரியமாட்டு தெரியறது, பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாமே காரியம். அப்போது காரணம் மாயை, காரியம் பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம், அதாவது ஜீவ ஜகத்துகள் எல்லாம் காரியங்களாட்டு இருக்குது. அப்போ காரணமாயே காரிய தோற்றங்கள். அப்போ இதுதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அப்புறமா அதுக்கு மேலே வேற எங்கே இருக்குது? அப்போ தோற்றங்கள் எல்லாமே மாயை தான் அப்படிங்கிறத ஐப்பிடுதில்ல. அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது தான் திருப்புர ரகசியம் அப்படிங்கிறது. இது சொன்ன மாத்திரத்தில் யாருக்கு என்ன புரிஞ்சுது? அது எப்படி வந்து ஒத்துக்க முடியும்? நாங்கிறது இருக்கிறேனே, நான் இருக்கிறேன், நான் சில அடையாளங்களோடு இருக்கிறேன், நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு நாம் நிறைய அடையாளங்களோடு பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நான் எப்படி மாய தோற்றம் அப்படிங்கிறத எப்படி நான் ஏற்றுக்க முடியும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, உண்மையிலேயே இது வந்து போகின்ற ஒரு தோற்றம்தான் அப்படிங்கிறத நிறைய உபமானங்களோடு இந்த சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கறது. அதாவது ஆத்மாவினுடைய ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி மாயை. அப்போ இந்த மாயை எப்படி தோற்றங்களுக்கு உள்ள வருது அப்படின்னா, மனமாட்டு தோற்றம் எடுக்கிறது. அப்போ மனமாட்டு தான் இந்த உடம்புகளுக்கு உள்ள வியாபிச்சு, இந்த மனம் தான் என்ன பண்ணுறது, சில ஆசைகளை வச்சுக்கிட்டு அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி பலவிதமான உடம்புகளை எடுக்கிறது அப்படின்னு தெரிய வருது. அப்போ இந்த மனசுக்கு, இப்போ நீ வந்து மாயைப்பா, நீ வந்து பிரம்மத்துக்கிட்டே இருந்து தான் நீ வந்திருக்கிற, அதனால் நீ உன்னுடைய மூலத்தை நீ வந்து தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால், சொன்ன உடனேவையே இந்த மனம் ஆமாம் சரிதான், நான் வந்து பிரம்மத்தினுடைய சக்தி தான், நான் வந்து மாயை தான் அப்படின்னு சொன்னால் அது உடனே ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பல ஜென்மாக்களாக அது பழக்கி வந்த பழக்க வழக்கங்கள் காரணமாட்டு அது நிறைய பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா மனசுக்கு வந்து ஒரு சுபாவம் என்னென்னா, எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று ஒரு பேரை பிடிக்கும், அல்லது ஒரு உருவத்தை பிடிக்கும். இந்த உருவமும் பேரும் இல்லாத எதையுமே இந்த மனதுக்கு சித்திக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பலவிதமான கற்பனைகளில் அது வந்து உலாவிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றை போய் நீ வந்து இதுதான்ப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து கற்பனை பண்ணி பார்த்துக்கும். ஓ, பிரம்மம்னா என்ன, இறைவன் அப்படின்னா அந்த இறைவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்னு சொல்லிட்டு பலவிதமான கற்பனைகளை கொண்டு வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, உருவங்களோட பொருத்தி பார்க்கும். உருவங்களோட பொருத்தி பார்த்து பேர் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதனோடவையே சிக்கி சுழண்டுக்கிட்டு, இந்த பேர் தானே நான், ஐயோ நான் இத்தனை நாளைக்கு தானே இருக்க போகிறேன், அப்புறமா இதெல்லாமே போயிடுமே, போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கு, சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மனசுக்கு நீ எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறியோ அது எதுவுமே நிஜம் இல்லை, அது எதுவுமே நித்தியமானது இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சு, அப்போது இது அவ்வளவுமே விலக்கி விலக்கி அந்த மனசுக்கு காட்டி கொடுக்கும்போது மீதமாட்டு எஞ்சி இருக்கிறது எது? அந்த பிரம்மம் மட்டும்தான் அந்த இடத்துல எஞ்சி இருக்கும். அதாவது ஆன்மா மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அதுதான்ப்பா நீ அப்படிங்கிறத இந்த மனசுக்கு காட்டி கொடுத்து, உன்னுடைய நீ வந்து இதிலேருந்து தான் வெளியில் வந்த அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கறது தான். இப்போது இந்த மாயை தான் பலவிதமான தோற்றங்கள் எடுக்குதுன்னா, அப்போ நீ நான் சொல்லிட்டு அவன் அவள் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் எதை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே அதனுடைய தோற்றம் தானே. அப்போ நம்மளுக்கு ஒரு நிம்மதி வருதில்ல, ஏன்னா அப்பாடா இங்கே என்னமோ நான் தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னவோ நான் வந்து இது அவ்வளோமே கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது அவ்வளவுமே எனக்கு வந்து எவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுக்கறதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நிம்மதியே கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயே இருந்தும் இதுக்கு அந்த மனசுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு விடுதலை கிடைக்கிறது. அப்போது இந்த மாயை பிரம்மத்தினுடைய ஒரு சுதந்திரமான ஒரு சக்தி. அப்போது இது இந்த உடம்புக்கு உள்ளே வந்ததுனால கட்டது போல இருந்தாலும், ஆனால் இது நான் வந்து பூரண சுதந்திரமானவன் அப்படிங்கக்கூடிய உணர்வை அது வந்து தெரிஞ்சுக்கும் போது அது அடையக்கூடிய ஒரு சுகம் ஆன்ம சுகம்னு பேர். இதுதான் பேரானந்த நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ வெளி விஷயத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய மனசை உள்முகமாட்டு திருப்பி அதை ஆன்மாவை அதுக்கு காட்டி கொடுத்துட்டா அது அடங்கிருது. எப்படின்னா, ஒரு எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு இருக்கும்போது அதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வந்தால், அந்த பையன் எப்படி அடங்கி ஒடுங்கி வந்து தன்னுடைய வேலைகளில் கண்ணும் கருத்து மாட்டி இருப்பானோ, அதே மாதிரி இந்த மனமானது ஆன்மாவினுடைய நேரடி பார்வைக்கு கீழே வரும்போது என்ன ஆகுது, வெளி விவகாரங்களுக்கு உள்ள போகாமல் இது ஆன்மாவிலேயே ஒடுங்கி இருந்து விடுகிறது. அப்போது இந்த ஒடுக்க நிலைக்கு போகணுங்கிறது தான் மனித பிறவியினுடைய நோக்கமே. இல்லைன்னா ஏற்கனவே பலவிதமான ஆசைகளில் பிறந்தாச்சு. அப்போது இந்த மனமாகவேயே விருப்பப்பட்டு நாம் பலவித ஜென்மாக்கள்னால் நாம் நிறைய பிறவிகளை எடுத்து நிறைய சுகதுக்கங்களை அனுபவித்து எல்லா போகங்களையும் அனுபவித்து எல்லாம் திருப்தி ஆகிட்டேன், இனிமேல் இந்த பிறவியே போதும், இதுக்கு மேலே எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுவே தீர்மானம் பண்ணி அதுவே என்ன செய்து முக்திக்கான வழி எங்கே கிடைக்கும், முக்தினா வேறு எதுவும் இல்லை விடுதலை. எதுலேருந்து விடுதலை, மனம் பற்றுதல்களை வச்சுக்கிட்டு இருக்குது, அந்த பிடித்தங்களை வச்சுக்கிட்டு இருக்குது, மனம் ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அபிமானங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது, நான் இங்கக்கூடிய அகங்காரத்தோடு இருக்கிறது. இது அத்தனையிலிருந்தும் விடுபட்ட மனமே தன்னை அறிய பக்குவமாக ஆகிறது. அப்போது இதிலேருந்து அத்தனையுமேயே விடுபட்ட மனம் அப்படின்னா, விடுபடுறதுக்கு அதனுக்குண்டான வழிகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உயரியமான ஒரு உன்னதமான ஒரு உபதேச பொக்கிஷம் தான் இந்த திருப்புர ரகசியம். அப்போது இதை வந்து திருப்புரை ரகசியம்னா, திருப்புரையின் மாயை ரகசியங்கிறது வந்து அவங்கவங்க உள்ளத்துக்குள்ள அவங்கவங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்க உணர்ந்து தெரிந்து தெளிந்து அறிஞ்சிக்க முடியுமே தவிர, இது வந்து மற்றவங்களால் இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு நான் பிரம்மம்னு சொல்கிறதுனால பிரம்மம் ஆகிட முடியாது அப்படிங்கிறது எல்லாமே இது வெட்ட வெளிச்சமாட்டு காட்டுது. இந்த புஸ்தகம் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. இந்த புஸ்தகத்தை, இந்த திருப்புர ரகசியத்தை உபதேசமாட்டு முதல்ல கொடுத்தது பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவுக்கு உபதேசமாட்டு கொடுத்து மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார். மகாவிஷ்ணு பின்னாடி தத்தாத்திரேயராட்ட அவதாரம் பண்ணி தத்தாத்திரேயர் தன்னுடைய சீடனான பரசுராமருக்கு தேகாத்ம புத்திக்கு நீக்கி அவர் வந்து சகஜ ஞான நிலையை அடையணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்காக மனமிறங்கி இந்த திருப்புர ரகசியத்தை பரசுராமருக்கு உபதேசம் பண்ணுறார். பரசுராமர் பின்னாடி ஹரிதாயன மகரிஷிக்கு உபதேசம் பண்ணிடுறார். இந்த ஹரிதாயன மகரிஷி நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ இந்த புஸ்தகம் இந்த எழுதப்பட்டது எப்படின்னா, இந்த புஸ்தகத்துக்கு திருப்புர ரகசியம்னு பேர் இருந்தாலும் ஹரிதாயன சம்ஹிதைன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா ஹரிதாயன மகரிஷி தான் உலக நன்மைக்காக வேண்டி வெளியில் கொடுக்குறார். இந்த ஹரிதாயன மகரிஷி நாரத முனிவருக்கு கொடுக்கறத வந்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லலை. எனக்கு இன்னார் இப்படி உபதேசம் பண்ணினாங்க, நான் இந்த உபதேச வாக்கியங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, தத்தாத்ரேயர் தன்னுடைய சீடனான பரசுராமருக்கு எப்படியெல்லாம் உபதேசம் பண்ணினாரோ அந்த உபதேச விளக்கங்களை நாரத மகரிஷிக்கு சொல்லப்படுறதாட்டு இந்த திரிபுர ரகசியம் ஞானகாண்டம் இந்த உபதேசம் அமைஞ்சிருக்கு. இது சின்ன சின்ன கதைகள் உருவகங்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டு எப்படி எளிமையாட்டு புரிய வைக்க முடியுமோ அந்த விதத்தில் புரிய வைக்கிறதுக்கு இந்த நூல் முயற்சி எடுத்திருக்கு. வேறு எந்த நூலுமே மனதை பற்றி வெளிப்படையான சாஸ்திரங்களாட்டு எதுவுமே இல்லை. இப்படி இந்த திரிபுர ரகசியம் முழுக்க முழுக்க மாயையினுடைய வலிமையை சொல்லி மாயையினுடைய இயல்பையும் சொல்லி, மாயைனா மனம்னு சொல்லிட்டதுனால அப்போது இங்கே மனதினுடைய வலிமை மனதினுடைய இயல்பு, அதாவது எண்ணங்களினுடைய வலிமை மனது எதனால் இருக்குது, எண்ணங்களினால் மனம் இருக்குது. அப்போ எண்ணம் ஒரு இடத்துல இருக்குங்கும்போதே அந்த இடத்துல மனம்ங்கிறது வந்துடுது. அப்போ எண்ணம் அந்த எண்ணங்களினுடைய வலிமை எண்ணங்களினுடைய இயல்பு இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி இதிலிருந்து நடுநிலைக்கு நாம் எப்படி போகிறது அப்படிங்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லி, அதாவது வழிமுறைகள்னு சொன்னால் விசார முறைகளை நமக்கு சொல்லி எப்படியெல்லாம் விசாரம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய முறைகளையும் சொல்லி, இந்த விசாரம் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான இடையூறுகள் வருங்கிறதையும் சொல்லி, அந்த இடையூறுகளிலிருந்து எப்படி வெளியில் வந்துக்க முடியுங்கக்கூடிய ஒரு வைராகியத்தை பற்றியும் இது வந்து பேசுது. விவேகம் வைராக்கியம் அப்படிங்கிறத பற்றி முழுக்க பேசி, அதாவது முக்தி நிலை முக்தி அடையணும்னா முக்தியை விரும்பக்கூடியவனாட்டு இருந்தால் மகோன்னத நிலையை அடையணும்னு விரும்பினால் பரம சாட்சாத்காரத்தை அடைய வேண்டும் என்று விரும்புபவனுக்கு, அதாவது பரம புருஷார்த்தத்தை அடையணும்னு விரும்பக்கூடியபவனுக்கு முக்தியை அடையணும்னு விரும்பக்கூடியவனுக்கு இது ஒரு சிறந்த ஒரு கைடு. எப்படி எப்படி எல்லாம் போகணும், அதாவது அவனுக்கு வைராகியம் திடமாட்டி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வைராகியத்தை எப்படி வைராகியத்தில் எப்படி நிற்கணுங்கிறதையும் காட்டி கொடுத்து, விவேகத்தின் மூலமாட்டு நித்யாநித்திய விவேகம் ஆத்மானாத்ம விவேகத்தை எல்லாமே கொடுத்து காரணகாரிய பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமே விளக்கி முழுக்க முழுக்க ஒரு ஞான பொக்கிஷமாட்டு விளங்குறது இந்த திரிபுர ரகசியம். முதல்ல திரிபுர ரகசியம்னு சொன்ன உடனே ஒரு இது ஒரு அம்பிகையினுடைய வழிபாட்டு நூல், அம்பிகையினுடைய மந்திர இயந்திர தந்திர சாஸ்திரங்களை பற்றி எல்லாமே பேசக்கூடியது, அம்பிகையினுடைய மகிமைகளை பற்றி எல்லாமே பேசக்கூடியதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கற்பனைகளை வளர்த்துருக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க விசாரத்திற்கான ஒரு நூல். விவேக புத்தியோடு இதை எப்படி அணுகணுங்கக்கூடிய யுக்திகளை எல்லாமே ரொம்ப சிறப்பாட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்தில். அதாவது சுய விசாரத்தை மிக தெளிவாட்டு கூறி விழிப்புணர்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி தன் உணர்வில் நிலை பெறும் வழிகளை கூறக்கூடிய உயர்ந்த உத்தம நூல் இந்த திரிபுர ரகசியம். மனித நாட்டு பிறக்கக்கூடியவன் வந்து பரம புருஷார்த்தத்தை அடையணுங்கிறது தான் அவனுடைய லட்சியம் இல்லையா? இல்லைனாக்கா ஆடு மாடு பலவிதமான மனித பிறவிகளோட பூச்செடிகளோட மரங்களோட பலதையும் அவன் அனுபவித்ததுக்கு அப்புறமா போதும்னு சொல்லிட்டு தன்னில் திருப்தி உள்ளவனாட்டு ஆகி திருப்தி உடைய உள்ளவனாட்டு ஆனதுக்கு அப்புறமா தான் அவன் வந்து அந்த மோட்ச சாட்சாத்காரத்தை தேடி போகிறான். அது வரைக்கும் அவன் வந்து பல பிறவிகளாட்டு சுகதுக்கங்களவையே உழண்டு முடிஞ்சாச்சு. அப்போ என்னாகுது, திருப்பியும் ஒரு பிறவி நம்மளுக்கு ஒரு மனித தேகம் கிடைச்ச உடனேவையே என்னாகுதுன்னா, இந்த மனித பிறவியில் மட்டும்தான் அவன் வந்து சுதந்திரத்தை உணர முடிகிறதே தவிர பாக்கி உள்ள எந்த பிறவியிலையுமே சுதந்திரத்தை உணர முடியாது. ஏன் அப்படின்னா, ஆடு மாடுகளுக்கு வந்து தான் நினைக்கும் அதுக்கும் உணர்வுகள் எல்லாமே இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது, ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும், சொல்லி எதுவும் தெரியுமா, முடியாது. பறவைகள்லேருந்து எந்த கல்லோ மண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அத்தனைக்குமேயே அதை வந்து சிந்திக்கக்கூடிய அறிவுகளோ எதுவுமே இல்லை. ஆனால் மனிதன் வந்து பரிமாணத்தில் நல்லா வந்து உசந்து போயிருக்கிறான். அப்போ சிந்திக்கக்கூடிய அறிவு அவனுக்கு வந்து இருக்குது. அப்போது இந்த சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அதை என்ன நினைக்கிறான், பரம புருஷார்த்தத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அவன் மனித பிறவியை எடுக்கிறான். ஆனால் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுனாக்கா, உலகியல் வழக்கங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்குள்ள திணிக்கப்படுகிறது. இது வந்து இந்த சாஸ்திரம் நம்மளுக்கு அந்த மாதிரியான வழிமுறைகளை தான் நம்மளுக்கு சொல்லுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கபிலகீதை வந்து இதை ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ஏன்னா பிறக்கும்போது மனிதன், அந்த ஒரு குழந்தை பிறக்கும்போது அது பரம ஞானத்தோடு தான் அது வந்து பிறக்கிறது. ஆனால் அதுக்குண்டான சக்தி இல்லை, அது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை, அது உணர்ந்து தெளியக்கூடிய ஒரு சக்தியும் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அந்த சமயத்திலவேயே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பாரு இதுதான் உன்னுடைய அம்மா, இதுதான் உன்னுடைய அப்பா, இது இவர், இது அவர், இது இது, இதுதான் இந்த பழம், இது பலாப்பழம், இது வந்து அன்னாசி பழம், இது மாம்பழம், இது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமேயே ஒரு பெயரை கொடுத்து அதை வந்து பழக்கி வச்சு இது இப்படித்தான்னு சொல்லி அப்போவேயே என்ன கொடுக்குறோம், நாம ரூபங்களை பழக்கப்படுத்தி எடுத்து கொடுத்துட்றோம். அப்போ இந்த நாம ரூபங்களோட பழக்கப்பட்டு வளர்ந்த குழந்தை ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்து காட்டி இது வாழைப்பழம்னு சொன்னால் இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லை, இல்லை இது பலாப்பழம் வந்து இல்லை, இது வாழைப்பழம்னா இது இப்படி இருக்கும், பலாப்பழம்னா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பகுத்து ஆராயக்கூடிய அறிவு மனித பிறவிக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே, அனைத்து ஜீவராசிகளுமே மனித பிறவிக்காக வேண்டி காத்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிடைச்ச இந்த ஒரு பிறவியை இந்த பிறந்ததுக்கு அப்புறமா இது என்ன பண்ணியிருக்குது, எப்போதும் போலவே தனிப்பட்ட அடையாளங்களுக்கு உள்ளவையை உட்படுத்திக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாகி நான் வந்து துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படுக்குது, நான் வந்து ரொம்ப ஆனந்தத்தை அடையிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குது, இடைப்பட்ட நிலையில் அதுவும் உட்காந்துக்குது, எனக்கு துக்கமாட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னை தானே வருத்திக்குது, இதை செஞ்சால் சரியாகும், எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அதாவது காரியங்களில் நாட்டம் கொண்டு எதையாவது ஒன்று செய்துக்கிட்டே இருக்கணுங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே தீவிரமாட்டி இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நூல் வந்து எப்படி எச்சரிக்கை பண்ணுதுன்னா, இப்படியே போகிறதுக்காக வேண்டி உனக்கு பிறவி கொடுக்கப்படலப்பா, இப்படியே எதையாவது ஒன்று செய்துக்கிட்டே போனோம்னாக்கா நீ இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும், இப்போ பிறவிகளும் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போது இதை யார் அந்த பரம புருஷார்த்தத்தை அடையணும், ஆத்மாவை அடையணும் அப்படிங்கக்கூடிய தன்னை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறாங்களோ இருக்கிறவங்களுக்கு இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவேயே எல்லா பலவிதமான பிறவிகளையும் நீ எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு, இனிமேல் உனக்கு உள்ளே இருந்து உன் அகவிழிப்பை உண்டாக்கி உனக்கு அதாவது உள்முகமாக மனசை திருப்பி அந்த பயணத்துக்கு தயார் பண்ணுது. நீ எதெல்லாம் நித்திய அநித்திய விவேகம், ஆத்மானாத்மா விவேகம் எல்லாத்தையுமே தெளிவாட்டு விளக்கி இந்த மனதை அது எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதோ அந்த பிடித்தங்கள்லிருந்து விடுபட்டு சுதந்திரமானவனாக அந்த மனதை உண்டாக்கி, ஆனால் அது வந்து ஆத்ம சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு, இந்த மனசு அனுபவிக்கிறதுக்கு வழியை காட்டி கொடுக்கறது இந்த புஸ்தகம். அப்போது முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லுது, முதல்ல பக்தி வேணும், பக்தி, அந்த பராபக்தி. அப்போ பராபக்தியை எப்படி செய்யறதுங்கிறத இது சொல்லி கொடுக்கறது. பராபக்திங்கும்போது பக்தி பண்ணக்கூடிய பங்க வந்து என்ன ஆகுதுன்னா, பக்தியில் துவைதம் வந்துடுது. எப்படி துவைதம் வருதுன்னா, பக்தி செய்யப்படுபவன் இருக்கான், பக்தி செய்யப்படுபவனிலிருந்து வேறாக இறைவன் இருக்கிறான், இறைவன் வேறையாட்டு இருந்தால் தானே நான் பக்தி பண்ண முடியும் இல்லையா. அப்போது இது வந்து முதல்ல அது துவைதத்தை சொல்கிற மாதிரி இருந்தாலும் அந்த துவைதத்தில் இருந்து அத்வைதத்தை நிலைநாட்டுறது. எப்படின்னா, நீ உனக்கு நீ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இறைவனும் நீயும் சமமே அப்படின்னு சொல்லி பூரண சரணாகதியை அதுக்கு காட்டி கொடுத்து, இந்த சரணாகதி அடையக்கூடிய ஒரு சாதகன், பூரண சரணாகதி அடைய விரும்பக்கூடிய அந்த ஒரு சாதகன்கிட்ட சத்சங்கத்தினுடைய மேன்மையை வலியுறுத்தி அந்த சாதுக்களினுடைய சங்கமத்தோடவேயே இருந்து உயர்ந்த ஒரு ஞான நிலையை அப்போது தான் அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு வலியுறுத்துகிறது. இது இந்த திரிபுர ரகசியங்கக்கூடியது. ஏன் சாதுக்களினுடைய சங்கமத்தில் மட்டும்தான் என்ன நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாத்தியா நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய புண்ணியத்தினால எனக்கு வந்து இவங்களுடைய தொடர்பு கிடச்சிதுன்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். என்னுடைய புண்ணியத்தினால நான் எத்தனையோ ஜென்மாக்களில் பண்ணின சில நிறைய புண்ணியங்களினுடைய பலனாக எனக்கு வந்து இந்த சாஸ்திரங்களெல்லாம் கேட்க முடியறதுன்னு நாம் நினைக்கிறோம், நாம் சொல்லிடுறோம் நிறைய பேர்கிட்டக்க. ஆனால் சாதுக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஞானிகள் எல்லாருமே இங்கே நான் ஒருத்தன் வந்து இல்லவே இல்லை, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. நான்ங்கிறது வந்து டேஷ் டேஷ் டேஷ், ஏன்னா அதை நீயே தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவர் ஒரு பேரை கொடுக்க முடியாது. அப்போ அவர் சொல்கிறது எது, தத்துவமசின்னு சொல்லிடுறாரு. ஞானி தத்துவமசி, நீ அதுவாகவே தான்ப்பா இருக்கிற. தத்துவமசின்னா நீ அதுவாகவே இருக்கிறாய்னா என்ன அர்த்தம், நீயும் அந்த பிரம்மமும் ஒன்று, நீ ஆன்மாவாக, நீ ஆன்மாதான், நீ அதுவாகவே தான் இருக்கிற, ஆன்மா வேற பிரம்மம் வேற இல்லை அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை எல்லாமே சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்துட்றாரு. தத்துவமசின்னு அவனுக்கு அவனுடைய உண்மைத்தன்மையை காட்டி கொடுத்துட்றாரு. அப்போ நான் வந்து என்னுடைய புண்ணியத்தினாலன்னு சொல்கிறத வந்து சாதுக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே உன்னுடைய புண்ணியங்கிறது வந்து ஒன்றுமே இல்லையப்பா, நீங்கள் ஒரு உடம்பு எடுத்ததுனால உன்னுடைய புண்ணியம் எங்கேருந்து வந்தது, நீ இதுக்கு முன்னாடி என்ன வாட்டி இருந்த, என்னென்ன பண்ணினங்கிறது உன்னால் உனக்கு தெரியுமா, நீ ஒரு லிஸ்ட்டு போடு அப்படின்னா லிஸ்ட்டு போட தெரியுமா, யாருக்கும் முடியாது இல்லையா. அப்போது ஞானிகள் மட்டும்தான் எப்படி அந்த ஒரு உணர்வோடவையே நம்மளை இருக்க வைப்பாங்க, நான் இங்கக்கூடிய அகங்காரத்துக்குள்ளே நம்மளை வந்து போக விடமாட்டாங்க. அப்போ அந்த சாதுக்களினுடைய சங்கம் எதை வலியுறுத்தும்னா, இங்கே நான் இங்கக்கூடியது இல்லவே இல்லை, இருக்கிறது அதுதான், அதனுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் என்ன ஆகுது, இந்த ஒரு உயரிய நிலையை அடையணுங்கக்கூடிய எண்ணம் வர்றதுக்கு காரணமே அதனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு அவங்க அதனுடைய ஆற்றலை இன்னமும் மகிமைப்படுத்தி மகிமை பொருந்தியதாக நம்மளை ஆக்கி அந்த உணர்விலவையே நம்மளை வந்து ஒன்ற வைக்கிறாங்க. இது வந்து சாதுக்களினுடைய சங்கத்தில் மட்டும்தான் நடக்கும், ஞானிகளினுடைய கூட்டுறவில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அங்கே வேற உலகியல் விஷயங்கள் அங்கே வந்து பேசப்பட மாட்டாது. உயர்ந்த கருத்துக்களும் உயர்ந்த ஞான கருத்துக்களும் உன்னதமான விஷயங்களை பற்றி தான் அங்கே வந்து பேசப்படுமே தவிர, உலகியலில் உள்ள உலகாதயன விஷயங்கள், இதில் என்ன போனால் என்ன லாபம் கிடைக்கும் என்ன நஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொருளை சார்ந்த ஒரு விஷயங்கள் அங்கே வந்து பேசப்பட மாட்டாது. அதனால் சத்சங்கம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சத்சங்கத்தினுடைய மகிமைகளை வந்து உயர்த்தி சொல்லக்கூடியது இந்த திருப்புர ரகசியங்கக்கூடிய ஒரு பொக்கிஷன். அப்போது இந்த சாதுக்களினுடைய சங்கமே சத்சங்கம் அப்படிங்கிற கூடியதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு உயர்ந்த தத்துவங்கள் உபதேசங்கள் எல்லாத்தையுமேயே உள்வாங்கி அப்போ அதை பூராவுமே கேட்டு கவனமோட கேட்டு அதையே சிந்தனை பண்ணி அந்த சிந்தனைகளோடவேயே இருக்க இருக்க என்னாகிறது, மனம் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடுது. அப்போ பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு பக்குவம் அடைந்த மனம் என்ன செய்யும், உன்னத நிலையை நோக்கி தான் பயணிக்கும் இல்லையா. அப்போ அந்த உன்னத நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த முமுக்ஷுக்கள்னு சொல்கிறோம், அந்த முமுக்ஷுக்கள் அவங்க அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சுத்தமான தூய அறிவில் நிலை பெற்று இருக்கக்கூடிய வழிமுறைகள் அத்தனைக்குமேயே சொல்லி கொடுத்து அதை அனுபவமாக உணர்றதுக்கு உண்டான வழிக்கு அவங்கள கொண்டு போகும். அப்போது இந்த அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடியது தான் இந்த திருப்புர ரகசியத்தினுடைய நோக்கம்ங்கிறது வந்து என்னதுன்னா அனுபவ அறிவு. அனுபவத்தில் நான் எப்படி உணர்றது, ஆனால் அனுபவத்தில் நான் எப்படி உணர்றதுங்கிறத சொல்லி கொடுத்தாலும் அனுபவமாக ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க உண்மையே உள்ளத்தில் அறிஞ்சு உணர்ந்து தெளிந்து புரிஞ்சிக்க வேண்டியது தான் இதில் பாக்கி. ஏன்னா இங்கே தனியாட்டு வேற ஒன்று அடையப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ அடையணும்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு டார்கெட் இருக்கும், இந்த டார்கெட்டு நான் இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் அடையிறதுங்கிறது. எனக்கு 100,000 ரூபாய் எனக்கு வந்து லாபம் கிடைக்கணும்னாக்கா நான் அந்த லாபத்தை அடைஞ்சேன்னு சொல்லலாம், அல்லது நான் இது ஒரு ஊர், இந்த ஊரை நான் போய் சென்று அடைந்தேன்னு சொல்லலாம். ஆனால் இது எனக்கு வேற யாட்டே இல்லை, இது வந்து நான் அந்த ஒரு தன்னில் தன்மயமாட்டே இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நம்மளுக்கு உள்ள வந்து உணர்த்தி கொடுக்கறது வந்து ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவ உண்மையை நாமளாகத்தான் உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, வெளியில் நீ போய் இங்கே போய் இங்கே போய் உட்காந்தா அது கிடைக்கும், இங்கே போய் உட்காந்தா இது கிடைக்கும்னு சொல்லிட்டு இது வந்து ஏமாத்தலை, எந்த ஒரு பூச்சாண்டியும் காட்டலை. ஏன்னா இதுலவையே வருது, தியானம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல போய் இங்கே உட்காந்தா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அங்கே உட்காந்தா அந்த ஒரு வைப்ரேஷன், இந்த இடத்துல இந்த ஞானி இங்கே உட்காந்துருக்கிறாரு. இப்போது என்ன நிறைய ஜீவசமாதிகள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு கூட்டம் போகுது இல்லையா, என்ன அங்கே உட்காந்துருந்தே தியானம் பண்ணினா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்குதுனாக்கா அப்போ இன்னொரு இடத்துல இல்லையா, அப்போ அவங்க ஏன் அந்த இடத்துல போய் உட்காந்தாங்க? அப்போது அந்த காலத்தில் எல்லாமே நடைவழி பயணமாட்டு தான் எல்லாமே போக வேண்டியது இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரியான வசதிகள் அப்போல்லாம் கிடையாது. அப்போ ஊரை விட்டு தனியாட்டு அவங்க போனால் மட்டும்தான் என்ன வரும், நம்பிக்கை வரும். என்ன எனக்கு எதுவாட்டிருந்தனாலும் இறைவனே என்னை பார்ப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வரும். இப்போ மக்களுக்கு மத்தியில் உட்காந்துருந்தானாக்கா அவங்களுக்கு என்ன தோணுனாக்க, நம்மளுக்கு முடியலைன்னா என்னாகும், அம்மா வந்து பார்த்துக்குவாங்க அல்லது மனைவி வந்து பார்த்துக்குவாங்க, குழந்தைகள் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வு நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையுமே துறந்து இறைவனை கதின்னு சொல்லிட்டு அவங்க போனதுனால அந்த தனிமை அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த தனிமையை தேடி அவங்க உணர்ந்து அவங்க அங்கே போனாங்க, அங்கே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து எதுக்கு உட்கார்ந்தாங்க, விசாரத்துக்காக வேண்டி உட்கார்ந்தாங்க. அந்த உலகியல் விஷயங்களை எல்லாமே அவங்க வந்து சிந்தனை பண்ணி அதுலேருந்து தெளிவு அடைஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துல உட்காரல. என்ன அவங்களுக்கு விசாரம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது, அந்த இடத்த அவங்க வந்து சமன்படுத்தி அவங்க அதில் உட்காந்து அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. உலக நன்மைக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணாங்க, மக்களோட மக்களாட்டு கலந்துருந்து அவங்க என்ன செய்யணும் அந்த நான் பெற்ற அறிவை அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. இவ்வளவுதான் அதில் ஒரு விஷயமே தவிர, அவர் அங்கே உட்காந்துருந்து தியானம் பண்ணின அந்த இடத்துல நானும் போய் உட்காந்துருந்தா எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணுக்கா, அது நம்ம கற்பனை தான். ஏன்னா அங்கே உட்காந்துருந்தா கற்பனை கிடைக்கும், அந்த அந்த இடத்துல உட்காந்துருந்தா எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஏன்னா வீட்டில் உட்காந்துருந்தா எனக்கு சக்தி கிடைக்காதுன்னா அப்போ நான் வந்து டெய்லி ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி நான் அந்த இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்க முடியுமா, என்ன முடியாது இல்லையா. அப்போது கொஞ்சம் நம்ம வந்து யுக்தி பூர்வமாட்டு யோசிக்க வைக்கும் இந்த திருப்புர ரகசியத்தினுடைய உபதேசங்கள், நம்மளை அப்படித்தான் யோசிக்க வைக்கும். ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தா எனக்கு வந்து ஒரு தியானத்தில் ஒரு நிலையை நான் அடையிறேன் அல்லது தூங்கி போயிடுறேன். நிறைய பேர் சொல்கிறோம் இல்லை, கண்ணை மூடினா தூங்கி போய்ட்றோம் அதனால் கண்ணை திறந்துட்டே உட்காரணும்னு. கண்ணை திறந்துட்டே உட்காந்துருந்தா மட்டும் எதை பார்க்க போகிறாங்க, அதில் எதை என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க, இது எல்லாமே இது ஒரு யுக்திகளை வந்து இது அவ்வளவுமே அப்பட்டமாக விளக்கி காட்டிடும். ஏன்னா இது அவ்வளவுமே மனதினுடைய ஏற்றி வைத்த கற்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனைகளுக்கு உள்ளே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுது, ஓப்பனாக எச்சரிக்கை பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாட்டு ஒரு வைராக்கிய உபதேசங்களாட்டு இருக்கும் இந்த இதில் சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களுமே. கதைகள் நிறைய நிறைய கதைகளாட்டு, அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு கதையை ஆரம்பித்து அந்த கதைக்குள்ளே கதை அப்படின்னு போகும். இது புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். இது சாதாரணமாட்டு நம்ம இதை வந்து ஒரு கதைங்கக்கூடிய லெவலில் படிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதை வெறும் கதைங்கக்கூடிய அளவுக்கு படிக்கிறவங்களுக்கு அது அந்த கதையாட்டே தான் புரியும். அதில் உள்ள விஷயங்கள் அவங்க மனசில் என்ன வச்சுருக்கிறாங்களோ அந்த மனதினுடைய இயல்புக்கு ஏற்றபடி அது அதுக்குண்டான பொருளை கொடுக்குங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் உன்னதமான நிலையை அடையணுங்கக்கூடியவங்க இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுங்கிறது வந்து என்னது, ஒரு கலை. அதாவது இதை வந்து அந்த அதனோடவேயே பயணித்து அந்தந்த கதாபாத்திரங்களாகவேயே நாம் மாறிடணும். அது வந்து கதை கேட்குறதுக்கு உண்டான ஒரு ரசனையும் அப்படி தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு உள்ளே போகும். ஏன்னா இதுக்கு உதாரணமாட்டு சொல்லணும்னா அந்த பாகவதத்தில் சுவாமி பரமசுகானந்தாவினுடைய உபதேச மொழிகள் வந்து நிறைய நம்மளுடைய பராபரம் குழுவில் வந்து பதிவிட்டுருக்குறாங்க. அவர் அந்த விஷயங்களை ஆரம்பத்தில் சொல்லும்போதே ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா இது எதுவுமே நான் சொன்னதுன்னு இல்லை, ஞானிகள், உத்தமமான ஞானிகள் எல்லாருமே அந்த உண்மையை அப்படி தான் உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. பாகவதத்தை சுகர் வந்து சொல்கிறாருனாக்க பிரகலாதனுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்து அவரே கேட்குறாரு. இப்படியே தான் வரும் அதில். அதாவது இங்கே கேட்குறவர் தனி, அங்கே சொல்கிறவர் தனிங்க கூடிய பாகுபாடே இல்லை. ஏன்னா இது இந்த நிலையை தான் இது வந்து சொல்லப்படுது. அப்போது இந்த உயர்ந்த ஒரு ஞானத்தை அடையிறதுக்குண்டான வழிமுறைகளை போதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நூல் இந்த திருக்குறள் ரகசியம். இதனுடைய மகிமைகள் அது உணர்ந்து அனுபவிக்கும்போது தான் அது தெரிய வரும். ஆக இது வந்து ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனத்தை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக, ரொம்ப விரிவாட்டு சொல்லப்பட்டு முழுமையான சாதகன் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு, அதாவது சகஜ ஞான நிலையை அடைய வச்சுடும். இதை முறையாட்ட படித்தா, இதை முறையாட்ட அந்த சொல்லியிருக்கக்கூடிய யுக்திகளை கடைப்பிடிக்கும்போது நாம் எல்லாருமே சகஜ சமாதி, அதாவது சகஜ ஞான நிலையை அடைவது திண்ணம். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த நூலில் 10 அத்தியாயங்களில் வந்து சத்சங்கத்தினுடைய மகாத்மியத்தை விளக்கிறதுக்குரிய வகையில் ஹேமச்சூட பாக்கியானம்னு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா ஜகத்தினுடைய உண்மைத்தன்மையை விளக்கக்கூடிய அளவுக்கு கண்டமலை தரிசனம்னு சொல்லக்கூடிய ஒரு 3 அத்தியாயங்களில் விளக்கியிருக்கிறாங்க. அப்புறமா ரிஷிகளுக்கு வித்யாதேவியே வந்து வித்யாகீதைங்க கூடிய ஒரு பொக்கிஷத்தை வந்து உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. அது 1 அத்தியாயத்தில் இருக்குது. அப்புறமா ஞானிகள் ஆத்மசாட்சாத்காரத்தை அடைந்த ஞானிகளினுடைய பெருமைகளை விவரிக்கக்கூடிய வகையில் ராட்சச பாக்கியானம் அப்படிங்கக்கூடிய 1 அத்தியாயம் இருக்குது. இது போக மற்ற 4 அத்தியாயங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தம் 22 அத்தியாயங்கள் இந்த புஸ்தகத்தில், இந்த புஸ்தகம் இல்லை, இந்த திருப்புற ரகசியத்தில் கூறப்பட்டிருக்கு. இதில் சொல்லக்கூடியது வந்து பிரம்மம் தன்னில் தானாக சுத்த ஞான ஸ்வரூபமாக ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய மாயையான சக்தியால் ஜீவ ஜகத்துகளாக தோற்றுவிக்கிறது. அவ்வளவே தான், இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போது இது எல்லாத்தையும் பார்க்க போனால் ஒரே ஒரு வஸ்து, ஒரே ஒருத்தருடைய தோற்றம் மட்டுமே தான். அதாவது அந்த தோற்றம்ங்கிறது என்னது, அது போட்டுக்கிற ஒரு வேஷம். இப்போ மார்வேட போட்டிக்கு வந்து போகிறாங்க, ஏன்னா பேப்பர் மேன் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, பேப்பருக்கு உள்ளே புதிஞ்சு உக்காந்துக்குவாங்க இல்லையா, அந்த பேப்பர் பூராவுமே மூடி இருக்கும், அதை வந்து பேப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு சரியான உதாரணங்கிறது வந்து அதுதான். இப்போ அந்த பேப்பர் மேன் நம்ம வந்து நடந்து வராரு, அந்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ஏதோ ஒரு பண்டிகை காலங்கள்லாம் மார்வேட போட்டி நடத்துவாங்க இல்லையா, அப்போ பேப்பர் மேன் சொன்ன உடனே மேலே ஏற்றி விடுவாங்க, அது அப்படியே பேப்பர் வந்து நடந்து நடந்து வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பரே ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்போ நம்ம கண்ணுக்கு அதுக்கு உள்ளே இருக்கிறது யாருங்கிறதே தெரியாது இல்லையா, அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பர் மட்டும்தான் தெரியும். உண்மை தானே பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும், வெளியில் அந்த பேப்பர் மட்டும்தான் தெரியும். ஆ, பேப்பர் வந்து கையை அசைச்சிட்ருக்கு, பேப்பர் பேசுது, பேப்பர் காலை அசைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த பேப்பரை யாராவது போய் கிழிச்சிட்டாங்கன்னா என்னாகும், அந்த பேப்பர் வந்து ஐயோ என்னுடைய பேப்பர் வந்து, அந்த பேப்பர் மேன் என்ன செய்வான், என்னுடைய பேப்பர் கிழிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய பேப்பர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக வேண்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாயா சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு சில காரியத்தை உத்தேசித்து அந்த காரியத்துக்கு அனுசரித்து அதுக்குண்டான உடம்பை எடுத்துக்குது, மனமாட்டு உடம்பை எடுத்துக்குது. அது அந்த உடம்பை ஒரு சில காரியத்துக்காக வேண்டி அது அந்த உடம்பை எடுத்துக்கிட்டாலும், ஆனால் காரணம் என்ன, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாயை தான் காரணம். நான் வந்து யாருடைய மாயை, பிரம்மத்தினிலிருந்தனுடைய, பிரம்மத்தினுடைய சக்தியான மாயை அப்படிங்கக்கூடியது அதுக்கு தெரிஞ்சுக்க முடியாததுனால அந்த தோற்றத்தை நிஜம்னு நம்பி, எப்படி அந்த பேப்பர் கிழிஞ்ச உடனே அந்த பேப்பர் மேன் என்ன சொல்லுவான், ஐயோ நான் வந்து என்னுடைய இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதப்பதைக்கிறான் பார்த்தீங்களா, அதே மாதிரி எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு இப்படி வந்துடுச்சே, எனக்கு இந்த மாதிரி ஆட்டம் எல்லாமே வரணுமா அப்படிங்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே உழன்று துக்கப்பட்டது போல் அது என்ன பண்ணிகிட்ருக்கு, துக்கத்தை அனுபவிக்கிறது. அப்போ என்னாகிறதுனா, அது தனிப்பட்ட அடையாளத்துக்கு வரும்போது அது ஜீவனாகிறது. அப்போது இந்த தனிப்பட்ட அடையாளத்துக்குள்ளே வரும்போது, அதாவது ஒரே மனம்தான் இருக்கக்கூடிய ஒரே மனம் என்னாகிறதுனா, அதாவது இதை நீங்கள் வந்து மாயைங்கிறது திரிபுரை இஸ் ஈக்குவல் டு மாயை இஸ் ஈக்குவல் டு மனம் இப்படி வச்சுப்போம். இப்போ மனம்ங்கிறது நம்மளுக்கு ஈஸியாகிட்டு புரியுது இல்லையா, திரிபுரைனா மாயை, மாயைனா மனம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, மனம் ஆசைகளுக்காக வேண்டி சில ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடம்பை எடுத்துடுச்சு. இந்த ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டதுனால இந்த தனிப்பட்ட ஒரு உடம்பே நான் அப்படிங்கிறத கருதிக்கிட்டு, இந்த உடம்பு, இந்த உடம்பு சார்ந்த அத்தனை விஷயங்களுமேயே தன்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டுறது இருக்கிறதுனால, அதுக்குள்ளவையே சுகமாட்டி இருக்குது, அதுக்குள்ளவையே துக்கமாட்டி இருக்குதுன்னு அழுது அழுது புலம்பி புலம்பி திரும்பியும் திரும்பியும் என்னாகுது, அழுது புலம்புறதுனால என்னாகும், ஏக்கங்கள் ஜாஸ்தியாகும், தாபங்கள் ஜாஸ்தியாகும் இல்லையா. அப்போ என்னாகுதுன்னா, மாறி மாதிரி இதுக்குள்ளவையே உழறதுனால திரும்பி 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 பல தேகங்களை எடுத்து தனக்கு தானாகவேயே திருப்தி அடைகிறது வரைக்கும் இது பல பிறவிகளை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த மனம்தான் இங்கே பிறக்கிறதுங்கிறதவையே தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இந்த ஒரு உடம்பு எடுத்த உடனே இது நான் இன்னாராக்கும், என்னுடைய பேர் லக்ஷ்மி, எனக்கு வந்து இந்த மாதிரியாட்டு போயிடுச்சு, நான் ஒரு பெண்ணாட்டு பிறந்துட்டேன், பெண்ணாட்டு பிறந்ததுனால எனக்கு இத்தனை துக்கங்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே பலவிதமான கற்பனைகளோடு எல்லாமே இருக்கிறதுனால இது ஜீவன் ஆகிறது. இந்த தனித்துவமான தனித்துவ அடையாளங்களோட கூடிய மனம் ஜீவன தன்னை பாவிச்சுக்கிறது. இப்போ இதுக்கு அடுத்தபடியான நிலை என்ன நிலை, நான் எங்கேருந்து வந்தேன், இது எல்லாமே மனதினுடைய வேலை தான்ப்பா, இங்கே நான் இல்லை, அவ்வளோமே இந்த மனசு தான் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது வந்து இந்த மனசு தான் உடம்பை எடுத்துகிட்ருக்கிறதே தவிர இந்த உடம்பு என்னுடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு, எல்லாமே இந்த மனசு தானே காரணம்னு சொல்லிட்டு இந்த மனதினுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கும் போது இந்த மனம் என்ன ஆகிறது, ஈஸ்வரன் நிலைக்கு வந்துடுது. அப்போது இந்த ஈஸ்வரன், அதாவது ஒரே மனம், அந்த இதுதான் ஒரு படிநிலை. மனம் அடையாளங்களோட கூடி இருக்கக்கூடிய மனம், மனம் தான் காரணம், மனமே தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறத தெரிஞ்சு இந்த மனதினுடைய வியாபகங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சு வரும்போது இந்த மனம் தான் ஈஸ்வரன் ஆகிடுதா, அப்போ என்ன ஆயிடுது, அந்த நிலைக்கு வந்துடுது. அப்போ இது செயல்நிலைக்கு வரும்போது தான் இந்த தன்மையோட ஈஸ்வர தன்மையோட செயலை செய்கிறதுங்கக்கூடிய இதில் புரிதல் வந்ததுக்கப்புறம், இது அடுத்தது என்ன பண்ணோம், இதை நான் எங்கேருந்து வந்தேனோ வந்த இடத்துக்கே தானே போகணும். அப்போ இதே மனமே என்ன ஆகுதுன்னா, அத்தனையுமே ஒடுங்கி வந்த இடத்துக்குள்ளவையே போயிடுது. அப்போது அது அந்த எண்ணங்கள் மனம்ங்கக்கூடிய தனித்துவங்கள் எல்லாமேயே இரு அந்த அதாவது தனித்துவங்கள் அழிக்கப்பட்ட நிலையில், தனித்துவங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் அது எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதாவது அது அழிஞ்சு போயிடுதுன்னா என்ன ஆகுதுன்னா, ஒடுங்கி போயிடுது, ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கி போயிடுது. எப்படின்னா, இப்போது வாசல் கதவு திறந்துருக்கு, பின்னாடி உள்ள அக்ரஹாரத்தில் உள்ள வீடுகளை பார்த்தீங்கன்னா நீளமாக நிறைய ரூம் இருக்கும் இல்லையா, அத்தமாக அது ஒரே வாசலோடு தான் இருக்கும். அங்கேருந்து வந்தால் ஒரு ஹால் தாண்டி ஒரு ஹால் தாண்டி அப்படி இப்படியே நேராக உள்ளே வந்துட்டு திருப்பி எப்படி வந்தோமோ வந்த வழியோடவையே வெளியில் போகிற மாதிரி, இது எப்படி இந்த ஒரு உடம்புக்குள்ளே வந்ததோ அதே மாதிரியாகவேயே நாம் என்ன பண்ணிக்கிறோம், இது இதுலேருந்து வந்தது, இது இதுக்கான காரணம், இது இங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மனதுக்கு புரிய வச்சு அதனுடைய மூலத்துக்கு இது போய் ஒன்றி போயிடுது. அப்போ ஈஸ்வரத்தன்மையில் இயங்கும்போது சகஜ நிலைக்கு அவனை வந்து கொண்டு வந்து சகஜ ஞானியாக்கி சகஜ நிலையிலவேயே அவனை இருக்க வச்சு, அதாவது சகஜ ஞான நிலையில் இருக்க வச்சு ஆன்ம ஞானத்தோடவேயே இருக்கும்படியாட்டு இந்த அருமையான இந்த ஒரு உபதேசம் வழிநடத்தி எல்லாரையுமேயே கொண்டு போகும். அப்போது ஜீவத்துவம் பூரணத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால மோக்ஷங்கக்கூடிய ஒரு பூரணத்தை அது எங்கேயோ இருக்குது, அதை நான் அடைஞ்சுக்கணுங்கக்கூடிய ஒரு கற்பனையோடு அது வந்து வேறுபட்டு நிற்கிறதுனால இதை வந்து அஞ்ஞானம்னு சொல்லிக்கிறது. அதாவது ஒரே மனம், இருமைகள் நிறைந்த மனத்தை அஞ்ஞானம். ஏன்னா எனக்கு வேறையாட்டு அது மோட்சங்கிறது அது எங்கேயோ இருக்குது, நான் அதை தேடி கண்டுபிடிக்கணும், அது எங்கே இருக்குங்கிறது தெரியலை, நான் அடையிறதே எனக்கு அது ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி அதை அடையிறதுக்குண்டான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கோ அது அவ்வளோத்துக்குமே அது ஏதோ ஒரு பயிற்சிகள் எல்லாமே பண்ணும். ஏன்னா மனதினுடைய சுபாவம் என்னது, ஏன்னா காரியத்துக்காக வேண்டி இது வந்து ஒரு உருவத்தை எடுத்திருக்கு இல்லையா. அதாவது மனம் காரணம், மாயாங்கிறது காரணம், காரியங்கிறது வெளியில் உள்ள விவகாரங்கள் எல்லாமே காரியம். அப்படிங்கும்போது அப்போ காரியத்துக்கு என்ன வேணும்? ஒரு உருவம் வேணும், ஒரு செயல் வேணும் இல்லையா? ஒரு உருவம் வேணும். காரியம் செய்யணும்னா ஒரு உருவம் வேணும். அப்போ அந்த உருவம் பல சாட்டு இருந்ததுனாக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு பேரை வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இது வந்து நாம ரூபங்களில் பலவிதமாக சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது எங்கேயோ இருக்குன்னா அதை அடையணும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பல பயிற்சிகள் முயற்சிகள்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு முயற்சி பண்ணி அதனோடவையே போய்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து அஜ்ஞானத்தினால இருக்கக்கூடியதாட்டு இதே மனமே தன்னை வந்து ஒரு அஜ்ஞானின்னு தனக்கு தானே பாவிச்சுக்கிறது. அப்போது இந்த ஜீவ ஈஸ்வர ஒற்றுமையை இந்த திரிபுர ரகசியங்கக்கூடிய இந்த ஒரு பெட்டகம் விளக்கி ஆத்ம ஞானத்தை எல்லாரும் பாரபட்சமே இல்லாமல் இந்த உயர்ந்த அமுத ரசத்தை யார் யாரெல்லாம் பருகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆத்ம ஞான சாட்சாத்காரம் பூரணமாட்டு கிடைக்குங்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறோம். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞான பெட்டகம். இது வந்து இந்த புஸ்தகத்தை இது புஸ்தகமாட்டு எடுத்து இதை வந்து ஞான முறையில் உபதேசமாட்டு எடுத்து அதை படிக்கக்கூடியவங்க ஒரு நாளும் அவனுக்கு வந்து துக்கங்கிறதே இருக்காது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை இது வந்து எளிதாட்டி எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் இது இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து சம்சார துக்கங்கிறதே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த குருநாதர் அந்த சிஷ்யனுக்கு அவ்வளவு யுக்திகளை சொல்லி அதை அனுபவத்துக்கு ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அவர் நிறைய முயற்சிகளை எடுத்து நிறைய கதைகளை சொல்லி அதன் மூலமாட்டு எப்படியெல்லாம் சொன்னால் அந்த சிஷ்யனுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து புரிய வைக்கக்கூடிய நடைமுறைகளில் இந்த புஸ்தகத்தினுடைய போக்குகள் காட்டப்பட்டிருக்கு இந்த திரிபுர ரகசியங்கிறதுல. அதனால் எல்லாரும் இந்த திரிபுர ரகசியங்கக்கூடிய ஒரு உன்னத ஞான பெட்டகத்தை அனுபவித்து எல்லாரும் சகஜ ஞான நிலையை அடையணும் அப்படின்னு நானும் அந்த பரம இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு குருவை நமஸ்காரம் பண்ணி இந்த முகவுரையை நான் சமர்ப்பிக்கிறேன். ஹரி ஓம். நன்றி.